திருச்சிற்றம்பலம் சைவம்டா டார்கின். அன்பான நேயர்களே, நீங்கள் கேட்க இருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: எம்பிரான் திருமூல தேவநாயனார் அருளி செய்த 10 திருமுறையில் சைவ சித்தாந்தம். தொடர்ச்சி. உரை வழங்குபவர் திருமதி விமலா சுப்பிரமணியன் அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
இதற்கு அடுத்தபடியாக அடுத்த பாடல், கொலையில் பிழைத்த பிரஜாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலையுலகுக்கு இவன் வேண்டும் என்று எண்ணி தலையை பறிந்திட்டு சந்தி செய்தானே அப்படின்னு அழகா சொல்றார். நமக்கு இந்த இடத்துல என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தோம்னா, கொலை. நம்ம யாரை பற்றிய வரலாறு இதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருப்பரியலூர் அப்படிங்கிற தலத்துல நடந்த ஒரு, அதாவது தட்சன் வந்து ஒரு செய்த ஒரு தவறு, சிவநிந்தை செய்தான். சிவபெருமானை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக அவரை தவிர்த்து மற்ற தேவர்களை எல்லாம் அழைத்து ஒரு யாகத்தை செய்தான். அந்த அதை வந்து ஒரு கடவுள் விரோத யாகம். அதாவது சிவநிந்தை எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சமாபாதங்கள்ல ஒண்ணு வந்து கொல்லாமை, அதை விட கொடியது சிவநிந்தை அப்படிங்கிறது. அதனால அதை வந்து அவன் செய்தான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால அவனுக்கு என்ன தண்டனை கிடைத்தது? எல்லாருக்கும் ஒரு பாடமாக இருப்பதற்குத்தான் அந்த தண்டனையானது கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சரி, இப்ப நம்ம அதோட விரிவை வந்து இப்ப பார்க்கலாம். அந்த பாடல்ல என்ன கருத்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். தட்சனுக்கு வந்து ரெண்டும் பண்றாரு, நிக்கிரகம் அனுக்கிரகம், நிக்ரா அனுக்கிரகம் அப்படின்னு சொல்லுவோம். மரக்கருணை அறக்கருணை ரெண்டுமே செய்றாரு. கொலையை விட மோசமான பெருந்தவரை இழைத்த தட்சனது தலை. அதை வந்து, அதாவது அவன் பண்றது தவறு, ஒரு பக்கம் நம்ம மருமகன் தானேங்கிற ஒரு எண்ணம், அடுத்து எப்படியும் இவரை நம்முடைய மகளை அழைத்து சென்று விட்டார், இவரை எப்படியாவது அவமானப்படுத்தணும்னு சொல்லி அவன் அந்த ஆணவத்தின் தன்மையால் அவன் அங்கே சிந்திக்கிறான். சிந்திச்சு தப்ப பண்ணும்போது பார்வதி தேவி போய் சொல்லியும் கேட்காம அவன் வந்து இந்த மாதிரி இறைவனை கூப்பிடாம யாகத்தை செய்கிறான்னு உடனே, அதற்காக சுவாமி வந்து தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வீரபத்திரரை உருவாக்குகின்றார். அவர் வந்து அந்த வேள்வியையும் அழிச்சு தக்கனையும் என்ன செய்யறார், தலைய தக்கனோட தட்சனோட தலையை துண்டாக்கி அந்த வேள்வி குண்டத்திலேயே போட்டார். அப்புறம் பிரம்மன் வேண்டிக் கொள்கிறார் இல்லையா, அவர் வேண்டி கொண்டதால் இவர் என்ன செய்யறாரு, சுவாமிகிட்ட கேட்டு ஆட்டு தலையை எடுத்து அந்த தக்கனுக்கு தலைய வச்சு அவனை எழுப்பி விட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். உயிர்கள் வந்து இந்த உலகத்துல இடையறாமல் நின்று நிலாவதற்கு என்ன வேண்டி இருக்கு, படைப்பு தொழில் வேண்டி இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த பிரஜாபதியாகிய பிரம்மன் கேட்டுக்கொண்ட வண்ணம் அவர் என்ன செய்யறாரு, சுவாமி வந்து வீரபத்திரர் சொல்லவும் அவர் வந்து ஆட்டோட தலைய வச்சு அவரை இவருக்கு எழுப்பி விடுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். தலையை பறித்ததால் அதற்கு என்ன பேரு, பரியலூர் அப்படின்னு பேரு. இப்போ இதோட விரிவை வந்து நம்ம இப்ப கொஞ்சம் பார்க்கலாம். அருமையான முறையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஊருக்கு ஏன் பரியலூர்னு பேரு வந்ததுன்னா, மூணு காரணம் சொல்லப்பட்டிருக்கு. தாரகன்கிற அசுரனால தேவர்களுக்கு ரொம்ப துன்பம் ஏற்பட்டது, அதை பறித்ததால் பரியலூர் அப்படின்னு பேர் ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. மற்றொரு காரணம், சவுநகர் சாபத்தினால வேடுவனாக தெரிந்த புற்கலன் இந்த தலத்துக்கு வந்து முனிவருடைய குடை முதலிய பொருட்களை எல்லாம் பறித்து கொண்டமையால் அது பரியலூர் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது, இதுதான் முக்கியம், யாரெல்லாம் இந்த தலத்துக்கு வந்து வழிபடுகின்றார்களோ அவங்களுடைய பாவங்களை எல்லாம் பெருமான் பறிக்கின்றார். நம்ம பாவத்தை நீக்க அவரால் மட்டும்தான் முடியும், ஏன்னா அவர் பாவமே செய்யல. பாவமே செய்யாத ஒருத்தர் தான் பாவம் செஞ்சவங்கள காப்பாற்ற முடியும், அவங்களுடைய பாவத்தை எல்லாம் நீக்க முடியும் அப்படின்னு அழகா சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு அங்க தீர்த்தங்கள் இருக்கு, புறம் தூய்மை நீரான் அமையும் இல்லையா. ஆனா இங்க புற தூய்மை அக தூய்மை ரெண்டுமே காக்குறதுக்காகத்தான் நம்ம முன்னோர்கள் தீர்த்தத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள். அதனால மிக அழகான ஒரு தீர்த்தம் உத்தரவேதி அப்படிங்கிற ஒரு தீர்த்தம். இதுல ஒரு முறை நீராடி நியமமா பூஜை செஞ்சா, அப்புறம் அந்த தலத்தை பக்தியா வணங்கினா நீடிய ஆயுள் கிடைக்கும், பிணிகள்லாம் பறந்து போயிரும், நிலைத்த முக்தி பேரும் கிடைக்குன்னு தல புராணமானது நமக்கு அழகாக எடுத்து சொல்லுகிறது என்று பார்க்கிறோம். அந்த தட்சனுடைய வேள்வியை அழிப்பதற்காக வீரபத்திர கடவுள் வந்தார்னு பார்த்தோம்ல, அவர் இந்த கோயில்ல இருக்கிறார். சுவாமி விரட்டேஸ்வரர் அம்பாள் வந்து இளங்கொம்பனையாள் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆக அந்த தட்சனுடைய ஆணவத்தை அடக்கிய ஒரு தலம் எந்த தலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அழகாக நமக்கு சொல்லப்பட்டது திரு பரியலூர் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அவனுடைய பாவத்தை அவனுக்கு தண்டனை கொடுத்து சுவாமி பறிக்கிறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். கந்த புராணத்துல இதற்காகவே சுவாமி வந்து வீரபத்திரரையும் பத்திரகாளியையும் எப்படி தோற்றி வைத்தார் அப்படிங்கறதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. யாரான இருந்தாலும் ஆணவ மேலிட்டால தகாத செயல்கள் செஞ்சா இந்த மாதிரி தக்க தண்டனை அடைந்துதான். அவங்க மேலோரா இருக்கலாம் கீழோரா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவங்க படிச்சவங்களா இருக்கலாம் படிக்காதவங்களா இருக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. தவறு செய்தால் கண்டிப்பாக தக்க தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு மிக அழகாக இதிலே உணர்த்தப்பட்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். மேலும் இந்த தலத்துல வழிபட்டோம்னா யான் எனது அப்படிங்கிற செருக்கானது ஒளியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அப்போ இந்த வீரட்டேஸ்வரரை வந்து வழிபட்டால் ஆணவ இருள் மறைந்து ஞான ஒளி கிட்டும், பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இறைவனுக்கு எட்டு குணங்கள் உண்டு. எண்குணத்தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு இடத்துல இருந்து மற்றொரு இடத்துக்கு போறது வருவது இல்லாம எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறார் சுவாமி. பாரபட்சம் இல்லாம தாவரங்கள் முதல் தெய்வம் வர எல்லா ஜீவராசிகளுக்கும் எல்லையற்ற கருணை செய்கிறார். யாரோட துணையும் இல்லாம எந்த இப்ப நமக்கெல்லாம் என்ன செஞ்சாலும் யாரோட துணையாவது வேணும், ஏதாவது பொருள்லாம் வேணும். அவருக்கு யாரும் துணையும் வேண்டாம், எந்த பொருளும் வேண்டாம், தனி ஒருவனாகவே ஐந்தொழிலையும் செய்கிறார். அதனால அவருடைய எல்லையில்லாத ஆற்றல் தான் எல்லாம் வல்ல பரம்பொருள் அப்படின்னு சொல்றவர். அப்ப எப்போதும் ஒரு இன்ப நிலையிலே தான் இருப்பார். மாறுதலே இல்லாம சதா சர்வகாலமும் எல்லையில்லாத ஆனந்தத்தோடையே இருக்கிறார். அவருடைய அறிவு எப்படிப்பட்டதுன்னா, நமக்கு உணர்த்தினாதான் உணர்வோம், அதுவும் ஐயன் திரிபோட தான் நம்ம உணர்வோம். அவர் உணர்த்தாமலே எல்லாம் தானே உணர்வார் தான் முற்றுணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் ஒரு சேர உணரக்கூடிய தன்மை அவருக்கு உண்டு. அடுத்து எந்த சூழல்லையும் எதுக்கும் யாரையும் சார்ந்து நிக்க வேண்டாம், முழு சுதந்திரம் தன்மயத்தனா இருக்கிறது. அப்புறம் தோற்றம், பிறப்பு, வளர்ப்பு, இன்ப துன்பம், ஆணவங்கிற மாசு மலங்கள் இதெல்லாம் தீண்ட முடியாதபடிக்கு அவர் எப்போதும் தூய்மையா இருக்காரு. இதெல்லாம் உயிர்களுக்கு இருக்கு, ஆனா இவருக்கு கிடையாது, பதிக்கு கிடையாது, பசுக்களுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆக பல வகையிலும் சிறந்த அந்த பரமேஸ்வரனை வணங்குவதற்காகத்தான் நமக்கு தலை தரப்பட்டுள்ளது. திருவள்ளுவர் சைவ சித்தாந்தர் அவர் மிக அழகா சொல்லிட்டாரு, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின். அவருடைய திருவடிகளை தொழாட்டா என்ன படிச்சு என்ன பிரயோஜனம், கண்டிப்பா அவரை தொழ வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. மற்றொரு குறள் என்ன சொல்றாரு, கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாழை வணங்கா தலை அப்படின்னு சொல்றாரு. தலை இருந்து என்ன பிரயோஜனம், எட்டு குணங்களை உள்ள சிவபெருமானை வணங்காட்டா அந்த தலையால ஒரு பிரயோஜனமும் கிடையாது அப்படிங்கிறார். அப்போ சிவபெருமானை வணங்காத தலைகள் எல்லாம் விலங்கு தலை, அதை உணர்த்து தான் அவனுக்கு ஆட்டு தலை தூக்கி வச்சாங்க தட்சனுக்கு. அவரை வணங்க கூடாதுன்னு அவனுக்கு அவ்வளவு ஒரு கர்வம் இருந்தது இல்லையா, அதற்காக அது வந்து ஐம்பொறிகள்லாம் செயல்படாத ஒரு பொம்மை தலை தான் அந்த தலை. யாரு இறைவனை வழிபடாதவர்களுக்குரிய தலை. என்னதான் நல்ல குலம் கோத்திரம்லாம் இருந்தாலும் வேதம் போன்ற சாஸ்திரங்களை எல்லாம் நல்லா படிச்சு நீதி நூல்களை உணர்ந்து வாழ்ந்தாலும் எவ்வளவு சக்திகள் இருந்தாலும் பல தெய்வத்தை உபாசனை பண்ணி அந்த தெய்வத்தோட துணைகள்லாம் இருந்தாலும் ஏகப்பட்ட வேள்விகள் செய்தாலும் வேத நாயகன் வேதியர் நாயகன் வேள்வி தலைவன் சிவபெருமான் உணர்ந்து அவரை வழிபடாட்டா அவங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையாது. அவங்க செய்த செயல்களால் அந்த கிரியைகளால் அவங்களுக்கு ஒரு பயனும் கிட்டாது. பாத்திரம் சிவம் என்று அறிய வேண்டும் என்று சொல்லியிருப்பார். அப்படி அவரை உணர்ந்து நாம வழிபாடு செய்ய வேண்டும். அப்படி உணராட்டா எல்லாம் தீமையாத்தான் முடியுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் தட்சயாகம் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். ஆக அதற்கு அடுத்தபடியாக சிவபெருமான நினைக்காம செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் நன்மையாக இருக்காது. பாவநாச குறுந்தொகைன்னு அப்ப சுவாமி ஒன்னு பாடியிருப்பார், அந்த பதிகம் முழுவதும் இந்த கருத்தை தான் நமக்கு தெளிவா எடுத்து சொல்லுது. தட்சன் வந்து பிரம்மதேவனுக்கு புதல்வனா இருந்தும், பக்தி உணர்வுள்ள ஒரு பிறவியில வந்தும், ஆணவத்துல ஆடி ஒரு மிருகம் மாதிரி நடந்து கொண்டான், அதனால மிருகத்தலையை பெற்றுக்கொண்டான். அப்புறம் தன்னோட தவறை உணர்ந்து வணங்கி இறைவனை வழிபடுகிறான். அப்ப அவனுக்கு ஒரு விஷயம் நல்லா புரியுது, நம்ம கூட இருக்கிற சிவம் நீங்கியாச்சுன்னா நம்ம வெறும் சவம்தான் அப்படிங்கிறது. அடுத்து சிவபெருமானுடைய ஆணை இல்லாமல் மும்மூர்த்திகள் தனிச்சு செயல்பட மாட்டாங்க, அவங்களால் ஆவது ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிறது. இதெல்லாம் உணர்ந்த பின்பாக பல தலங்களை தரிசித்துக் கொண்டே வருகிறான். பரசலூர் என்று சொல்லப்படக்கூடிய இந்த தலத்திற்கு வந்து கிருஷ்ணாமூர்த்தி பெருமானையும் வணங்கி இறைவனையும் வணங்குறான் பார்க்கிறோம். இந்த தலத்துல மிருகத்தலை நினைத்து வருந்தின தட்சன் வந்து இங்க வந்து வழிபட்டான் அப்படிங்கறத அழகா உணர்த்தக்கூடிய மாதிரி அங்க நமக்கு சில செய்திகள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சுவாமி எப்படிப்பட்டவர்னா உபமன்யு முனிவர் இல்லையா, யாக்கிரபாதரோட பிள்ளை. ஒரு அழுதுனா ஒரு கிண்ணம் இல்லைன்னா ஒரு தம்ளர், ஏன் ஒரு செம்பே கூட வச்சுக்கிடுவோமே, அவ்வளவு பால் கொடுத்தா போதும், ஒரு கால் லிட்டர் பாலுக்கு மேல ஒரு குழந்தை குடிக்காது, அல்லது 200 மில்லி லிட்டர்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேல ஒரு குழந்தை குடிக்க போறதுல ஒரு தம்ளருக்கு மேல. ஆனா அதுக்காக பார்க்கடையில கொடுத்தார் அந்த குழந்தைக்கு. அது மாதிரி இறைவன் எல்லாவற்றையும் நமக்கு வழங்க தயாராக இருக்கிறார். ஆனா நாம என்ன செய்ய மாட்டோம், இறைவனுடைய அருளை புரிந்து கொள்ள தவறுகின்றோம். அதற்காகத்தான் இந்த மாதிரி ஒரு புராணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவங்கள மாதிரி எல்லாம் நம்ம இருக்க கூடாது, இறைவனை நாம் முறையாக வழிபட்டு உய்ய வேண்டும் என்று நமக்கு பல வகையிலும் இந்த புராணங்களின் மூலமாக எல்லாமே நமக்கு சொல்லப்படுகிறது. அப்போ இந்த தலத்துல வந்து பரியலூர்ல வழிபட்டோம் என்றால் ஆணவம் வலி குறைந்து, இருளானது மறைந்து, ஞான ஒளியானது பிறக்கும் என்பதுல எந்த ஐயமும் கிடையாது, பாவம் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பதுலயும் எந்த விதமான ஐயமும் கிடையாது. அப்பர் சுவாமிகள் வந்து அடைவு திருத்தாண்டகம்னு ஒரு பாடல் பதிகம், அதுல காவிரியின் கரை கண்டி வீரட்டானம், கடவுர் வீரட்டானம், காமறு சீர் அதிகை மேவிய வீரட்டானம், வலுவை வீரட்டம், வியன் பரியல் வீரட்டம், விடையூர் திக்கிடமாம், விடையூர் திக்கு இடமாம், நாவல் கோவல் நகர் வீரட்டம், குறுக்கை வீரட்டம், கோத்திட்டை குடி வீரட்டானம், இவை கூறி நாவில் நவின்று உரைப்பார்க்கு நணுகச் சென்றால் நமன் தமரும் சிவன் தமர் என்று அகழ்வார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தலத்தோட பெயர்லாம் சொன்னா கூட யமனோட தூதர்கள் வந்தா கூட இவங்க சிவனுடைய அடியார்கள் அப்படின்னு சொல்லி விலகி போயிருவாங்க, அவங்களுக்கு யம பயம் கிடையாது என்று மிக அழகாக அதுல எடுத்து நமக்கு உணர்த்தி இருக்கிறார். அந்த ஊர் வந்து பரசலூர்னு சொல்லப்படுது அப்படிங்கிறதும் அதுல சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதற்கு அடுத்தபடியாக அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அப்ப இதுல இருந்து ஆணவம் ஒழிகிறது. அப்போ தட்சதீஸ்வரர் அப்படிங்கிற சிவபெருமானை வழிபடுவதன் மூலம் என்ன கிடைக்கும் நமக்கு, ஆணவமானது வலி குன்றிவிடும் என்று நமக்கு மிக அழகாக உணர்த்தி சொல்லப்பட்டிருக்கிறது. சிவபெருமான நிந்திச்சா என்ன ஆகுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். மைத்தலை கண்டு சேர்த்தி எழுகின்றான் மறைகள் போற்றும் அத்தனை இகழும் நீரராவர் இப்பரிசே என்னே, கந்த புராணத்துல கச்சியப்ப சிவாச்சாரியர் மிக அழகாக நமக்கு எடுத்து உரைத்திருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக எங்கும் பறந்தும் இருநிலம் தாங்கியும் தங்கும் படித்தவன் தாளுணர் தேவர்கள் பொங்கும் சினத்துள் அயன் தலை முன்னர அங்கு அச்சுதனை உதரம் கொண்டானே. பிரம்மனுக்கு கல்வி செருக்கு இருக்கு, இந்த தாங்குற செருக்கு எப்போதுமே இருக்கும், அதனால அந்த செருக்கை எங்கனம் அடக்கினார் அப்படிங்கிறத உணர்த்துகிறது. இறைவனுடைய திருவடிதான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கு, எங்கோ வியாபிச்சிருக்கு. இந்த இவ்வளவு பெரிய பூமிய அதுதான் ஆதாரமா இருந்து தாங்கி எல்லாம் நிலை பெறுவதற்கு ஏதுவாக இருக்கிறது. அதனால அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு மிக அழகாக இந்த வரலாற்றின் மூலம், அதாவது எங்கும் பறந்துன்னா இயங்கியல் பொருள், நிலையியல் பொருள், அதாவது சராச்சரம்னு சொல்லுவோம் இல்லையா, இயங்கக்கூடிய பொருள், இயங்காத பொருள், எல்லாத்துலயும் உள்ளும் புறமும் வந்து பரம்பொருள் பரவி இருக்கிறது. அதோட மட்டும் இல்ல, எல்லாத்தையும் சரியாம தாங்கி கொண்டு இருக்கிறது. இந்த எல்லா உலகத்துல இருக்க எல்லா உயிர்களும் ஒடுங்குவதற்குள்ள இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை உண்மையாக உணர்ந்தவர்கள் தான் உண்மை தேவர்கள். அவங்க சும்மா தேவலோகத்துல இருக்கலாமே தவிர அவங்க உண்மை தேவர்களா ஆக முடியாது. இப்போ திருவடியை, அந்த திருவடி ஞானத்தை எய்தாமல் செருக்காக இருந்தால் என்ன நிகழும்ங்கிறத இந்த வரலாறு. திருக்கண்டியூர்ல அயனுடைய பிரம்மனுடைய தலை கொய்யப்பட்டது அத சொல்லியிருக்காங்க. பிரம்ம சிறக்கண்டீஸ்வரர் அப்படிங்கிறது பேரு, அம்பாள் பேரு, மங்கள நாயகியின் பேரு, சுவாமி பேர். இப்படி அகந்தையானது மறைந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தலம்தான், திருக்கண்டியூர் தான். இப்ப எல்லாரும் வந்து யார வழிபடணுமோ அதை விட்டுட்டு கொஞ்சம் முறையற்ற வழிபாடுகள் வந்து கொஞ்சம் நிறைய காலமா தீவிரமா நடக்கு. தலை எழுத்த பிரம்மா எழுத, ஆனா பிரம்மாவுக்கு பூமியில கோயிலே கிடையாது. பட்டூர் கோயில சுவாமி அம்பாள் இருக்காங்க, அந்த பிரம்மனே அந்த தலத்துல சுவாமி அம்பாளை தான் வழிபட்டு இருக்காரு. ஆனால் எல்லாரும் இப்ப என்ன நினைக்கிறாங்க, நம்ம தலை எழுத்த எழுதுற பிரம்மனை போய் வழிபட்டா தலை எழுத்து மாறிடுங்கிறது. அது மாறாது, ஏன்னா தலை எழுத்த எழுதுன பிரம்மனுக்கே தலை போயிட்டு, அஞ்சு தலை இருந்தது ஆதியில. பிரம்மன் தான் அப்படிங்கறத மறந்து நானே பிரம்மம்னு சொல்லுது. அப்புறம் இறைவனை வழிபடாம இருக்கிறது அடிப்படி தேடும் போது, அப்புறம் பொய் சொல்றது, இப்படி பல காரணங்களுக்காக சுவாமி வந்து அவருடைய நடுவில் இருந்த தலையை உகிரால் அறிந்த நகத்தால கிள்ளி இப்படி போட்டார், கிள்ளிக்கிற மாதிரி, கீரை கிள்ளி போட்ட மாதிரி தூக்கி போட்டார். அந்த பிரம்ம கபாலம் அதுலதான் அதை ரெப்பணும். அதுக்கு எதை வச்சு ரெப்பறாரு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம விஷ்ணு உடைய உதிரத்தை வைத்து அதில் நிரப்பி கொண்டார் அப்படிங்கிறத பாக்குறோம். தாமரையோன் சிரமறிந்து கையில் கொண்டார், வாமனார் மாகாயத்து உதிரம் கொண்டார் அப்படின்னு அழகா அப்பர் சுவாமியும் சொல்றார். இந்த டயாலிசிஸ் பண்ற மாதிரி, ரத்தத்தை சுத்தி பண்ற மாதிரி அந்த ரத்தத்தை அவர் வாங்கினார் என்று நம்ம பாக்குறோம். சரி, அந்த திருமாலோட இடது மார்பில் இருந்து அந்த உதிரத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பாக்குறோம். இப்ப நமக்கு இதுல என்ன, இதன் மூலம் நம்ம உணர்ந்து கொள்ளணும்னா, மும்மூர்த்திகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுக்கு படைத்தல், காத்தல், அழித்தல்னு மூன்று தொழில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன். ஆனா அவங்கள நாம முழுமுதற் கடவுளாக நினைக்க கூடாது, முழுமுதற் கடவுள் சிவபெருமான் தான். இவங்கெல்லாம் அவருடைய ஏவல் வழி நிற்பவர்கள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த பாடலில் நமக்கு அறிவுறுத்தப்பட்டது. அதற்கு அடுத்தபடியாக இதுவும் எங்குன்னுதான் துவங்குது, அது எங்கும் பறந்தும்னு இருக்குது முந்தின பாடல், இந்த பாடல் எங்கும் கலந்துன்னு இருக்கு. அப்ப எங்கும் கலந்தும் என் உள்ளத்து எழுகின்ற அங்க முதல்வன் அரைமதி அருமறை ஓதிபால் பொங்கும் சலந்தரம் போர் செய்ய நீர்மையின் அங்கு விரற்குடி குறித்து ஆளி செய்தானே அப்படின்னு சொல்றார். சலந்தாசூரனை இறைவன் எங்கனம் வென்றார் என்ற ஒரு விஷயங்கள். இப்போ நமக்கெல்லாம் கண்டிப்பாக எதை செய்யணும்னாலும் கருவி வேணும். ஆனா சுவாமி எல்லாத்தையும் கருத்தளவிலேயே செய்வார், அதுதான் சங்கல்பம் அப்படின்னு நினைச்ச மாத்திரத்தை என்ன செஞ்சிருவாரு, ஒரு விஷயத்தை அவர் மிக அழகாக செய்து விடுவார் என்பது நமக்கு பல பல புராணங்கள், பல வரலாறுகள், நம்முடைய திருமுறைகளை எடுத்துக்கோங்களேன், அதுலயும் பல இடங்கள்ல தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று நம்ம பார்க்கோம். இப்ப இந்த சலந்தாசூரன் அப்படிங்கிறவன் யாரு, அந்த வரலாறு என்ன அப்படிங்கிறதையும் கொஞ்சம் பார்க்கலாம். அந்த தலத்துல சுவாமி என்னெல்லாம் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் நாம் இப்போது தெளிவாக எடுத்து பார்க்கலாம் என்று பார்க்கலாம். அந்த திருவிற்குடி அப்படிங்கிறது ஒரு அருமையான தலம். அந்த தலத்துலதான் இந்த சலந்தாசுரனுடைய வரலாறானது நடக்கிறது அப்படின்னு பாக்குறோம். அவன் எப்படி உருவானா அப்படிங்கிறத முதல்ல நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இந்திரன் வந்து ஒரு முறை என்ன செய்யறான், சுவாமி முன்னால போய் நின்ன, அதாவது சுவாமிய துவாரபாலகர்லாம் வணங்கிட்டு அவன் உள்ள போனோம், அவன் அதெல்லாம் செய்யாம அவன் பாட்டு நான் நேர யாரையும் வணங்காம நான் உள்ள போவேன் அப்படின்னு அந்த தேவேந்திரன் செய்யவும், இந்திரன் வந்து ரொம்ப ஒரு செருக்கோட சுவாமியவே அவன் சரியா வணங்கவும் மாட்டகான். அப்ப அவனுக்கு அவனோட கர்வத்தை அடக்கி அவனுக்கு நல்வழி போதிக்கணும் அப்படின்னு இறைவன் நினைக்கிறார். அதனால அவர் என்ன செய்யறார், ஒரு பூத உரு எடுத்து அவங்க கூட போர் செய்கிறார். அவனுக்கு ஒரு கடுங்கோவம், யாருமே தெரியல இந்த பூதம்லாம் வந்து நம்ம கூட போருக்கு வருதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட இருக்க அந்த வஜ்ராயுதத்தை எடுத்து என்ன செய்யறான், ஏவுறான். அங்க கைலைமலை வாசன்தான் பூத உருவில நிக்கிறார், அது அவனுக்கு புரிந்து கொள்ள தெரியவில்லை, எழுத்தால் அவர் இருந்தாலும் அந்த வஜ்ராயுதத்தோட பேராற்றல சுவாமி தோற்க அவருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமா அவர் அதை தோற்க வச்சார். அடுத்து என்ன செய்யறாரு, மேல மேல எதிர்வினையெல்லாம் அவர் உருவாக்குறார், புயல் ரூபமா உருவாக்குறார். அப்ப இவன் யோசிச்சு பார்க்கான், இது சாதாரணமான ஒருத்தரால இது செய்ய முடியாது, நிச்சயமாக இது தெய்வ வடிவாகத்தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்யறான், தன்னுடைய அகங்காரத்தை உணர்ந்து தவறுக்கு வருந்தி இறைவனை தியானிக்கின்றான். அந்த அக உணர்வுல அவனுக்கு இது வந்து சுவாமி தான் அப்படிங்கறத அவனால உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்ப சுவாமியுடைய திருவடிகளை பற்றி கொண்டு நான் அறியாம செஞ்சிட்டேன், நீங்க அதுக்கு எதிர் விளைவாக அந்த வஜ்ராதத்தை என் மேல ஏவினீங்கன்னா என்னால் தாங்கி கொள்ள முடியாது, என்னுடைய பிள்ளையை நீங்கள் மன்னித்துக் கொள்ள வேண்டும் என்று இறைவனிடம் விண்ணப்பம் செய்கிறான். அவனுடைய மனமாற்றத்தை உணர்ந்து கொண்ட பெருமான் என்ன செய்யறாரு, அந்த ஆயுதத்தை அவன் மேல கருணை காட்டி அவன் மேல ஏவாம கடலுக்குள்ள போற மாதிரி ஏவிட்டார். அது கடலுக்குள்ள போய் அந்த ஆற்றல் வந்து ஒரு குழந்தையாக மாறிவிடுகிறது, அது அப்படி நீரால் தாங்கப்படுகிறது. அத வந்து அந்த சமுத்திர அரசன் தான் அதை வளர்க்கிறார். அது அழகாக நீரால் தாங்கப்பட்டு அழிவில்லாம வளர்ந்ததுன்னா சலந்தரன் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு பேரு, அந்த சமுத்திரராஜனால அது வளர்க்கப்பட்டது. ஆனா குழந்தை பருவத்திலேயே அதுக்கு ரொம்ப அசுர குணமும் முரட்டுத்தன்மையும் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பாக்குறோம். அதனால அது கொஞ்சம் கொஞ்சமா தவம் செய்து தவத்தோட வலிமையால பிரம்ம தேவரால் வரத்தை பெற்றுது. அதோட என்ன செய்யுது, எல்லாரையும் எதிர்க்க துணிகிறது. செருக்கு வளரும் இல்ல, அது இயல்புதானே, வலிமை வந்தாலே செருக்கு வந்துடும். அதனால அவன் என்ன செய்யறான், ஒவ்வொருத்தர் கூடயா போர் செய்து கொண்டே வருகிறான் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ அவன் வர்றத பார்த்துட்டு சுவாமி வந்து என்ன செஞ்சாரா, ஒரு கிழ வேதியர் மாதிரி அந்த இடத்துல நின்னுகிட்டு நீ எங்க போற அப்படின்னு அவனை பார்த்து கேக்குறாரு. அவன் என்ன சொன்னா, நான் வந்து எங்க போறேன்னு உங்கள்கிட்ட எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்றான். அப்ப அவர் சொல்றாரு, நான் ஒரு விஷயம் பண்றேன், எனக்கு ஒரு உதவி செஞ்சுட்டு போ அப்படின்ட்டு கால் விரலால ஒரு வட்டம் கிழிக்கிறார் அந்த கிழ வேதியர். உன்னால இத தோண்டி எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்காரு. இவனுக்கு தாங்குற கர்வம் மிதமிஞ்சி இருக்கு, என்னால முடியும், எனக்கு முடியாதது எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அது முதல்ல எடுக்க முற்படுறான், எடுக்க முடியல, அப்புறம் போராடி எடுத்துட்டான். எடுத்து அப்படியே தோண்டி வெளியே வந்ததை அப்படி தலைமையில கொண்டு வச்சான். வச்சுட்டு அப்படியே சுவாமியை பார்த்து அவன் ஆணவத்தோட பேசுறான். அவரோ புன்னகை புரிகிறார். இப்போ அந்த வட்ட வடிவமான அந்த நிலப்பரப்பு வந்து சக்கரமா மாறி அது சுழண்டு அவன் உடம்ப ரெண்டா பொழந்துட்டு, சலந்தரன் உடம்ப ரெண்டா பொழந்துட்டு. இத வந்து புள்ளியிருக்கு வேலூர் தலத்து பதிகத்துல அழகாக திருநாவுக்கரசு பெருமான் நமக்கு எடுத்து காட்டி இருக்கின்றார் அப்படிங்கிறத பாக்குறோம். சரி, ஆக அங்க நம்ம உள்ளத்துல எப்போதும் தீய சக்தி வராம பாத்துக்கிடணும், அப்படி வந்தா அதை அழிவைத்தான் தரும். இறைவனை எதிர்த்து நமக்கு எந்த ஒரு எண்ணமோ சொல்லோ செயலோ நிச்சயமா வரவும் கூடாது. அதற்கெல்லாம் இந்த வரலாறு வந்து ஒரு பாடமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். ஆக அந்த பெருமான் வந்து எங்கும் கலந்து இருக்கிறது, உயிர்கள் தோறும் நிக்கிறது அது பொது நிலை, உள்ளத்தை எழுவது அப்படிங்கிறது சிறப்பு நிலை அப்படிங்கிறதையும் நமக்கு தெளிவாக உணர்த்திய பின்பாக இறைவன் வந்து அந்த ஒரு அந்தன வடிவம் கொண்டு அந்த சக்கரத்தை செய்து அதை அவன் தலையில வச்சு இது பண்ணணும். அது வந்து நீங்க அந்த விற்குடி தல புராணம் படிச்சீங்கன்னா தெளிவாக உணரும். இப்போ மலபரிபாகம் வந்தாச்சுன்னா இறைவனே எழுந்தருளி வந்து மரக்கருணையை காட்டி ஆட்கொண்டு அந்த வினையை நீக்கி தன் அடிக்கீழ் வைப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த வரலாறானது நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய சிந்தனையை இத்தோடு நிறைவு செய்து நிறைவாக ஒரு வாழ்த்து பாடல். ஓதும் அஞ்செழுத்து வாழி ஓங்கு கூடல் வாழி என் நாதன் நீதி அங்கையர் கண் அங்கை பங்கன் நன்மலர் பாத பங்கயங்கள் வாழி பரவு நூல் புராண நாமாது பூதி வைதீகம் வழங்கு சைவம் வாழியவே என்று வாழ்த்து பாடலை பாடி இன்றைய சிந்தனைக்கு நமக்கு உறுதுணையாக இருந்த குருவருளுக்கும் திருவருளுக்கும் முதற்கண் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வினை அரும்பாடுபட்டு ஒலிபரப்பிக் கொண்டிருக்கும் சைவம் .org பொறுப்பாளர்களுக்கும் அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதனை நேரில் கண்டுகொண்டிருக்கும் உங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை சொல்லி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம், அடியேன் தூத்துக்குடியிலிருந்து விமலா சுப்பிரமணியன்.